இலங்கையில் நடந்து முடிந்த போரில் இந்திய இராணுவம் நேரடியாக தலையிட்டது, அதுவும் போரில் ஈடுபட்டது என்று நீங்கள் சொல்லி வழக்கு ஒன்றை தொடுத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறீர்கள், என்ன அதன் சாராம்சம்?
நான் வந்து மனுவில் வந்து இந்திய இராணுவத்தினுடைய அதிகாரிகள் யார் யார் சென்றார்கள், என்ன நடந்தது, அது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒரு தனி தீர்ப்பாயம் அமைக்க கோரி நான் வந்து மனு தாக்கல் செய்துள்ளேன்.
இந்த மனுவில் நீங்கள் வந்து பத்திரிகைகளிலே வந்திருக்கின்ற செய்திகளை பார்த்தால் இந்திய இராணுவம் நேரடியாக இந்த போரில் ஈடுபட்டது என்று நீங்கள் சொல்லியிருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் உங்கள் மனுவில் எடுத்திருக்கிறீர்களா?
ஆமாம், என்னுடைய மனுவில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன், இந்திய இராணுவம் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்தது என்று குறிப்பிட்டுள்ளேன்.
இல்லை, களத்தில் இறங்கி வேலை செய்தது என்றால் களத்தில் இறங்கி போரிட்டது என்று அர்த்தமா?
போரிட்டது என்ற அர்த்தம் இல்லை, தரவுகள் கொடுத்தது, அந்த ரேடார் ஆபரேட்டர்ஸ் வந்து அதுல உட்கார்ந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணது, இராணுவம் மீன்ஸ் நேரடியாக போர்ல சண்டையிடலாட்டியும் சுற்று சில ராணுவ தலைவர்கள் உடன் இருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் அபெட்டிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில்.
இல்லை, இது இந்த நீங்கள் சொன்ன அந்த ராடார் தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக இந்திய இராணுவ அதிகாரிகள் அங்கே வவுனியாவிலே இருந்தார்கள் என்பது விடுதலை புலிகள் அங்கே நடத்திய தாக்குதலின் போது வெளிவந்த விஷயம்தான். அதில் புதிதாக நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்?
புதிதாக நான் ஒன்று புதிதாக சொல்ல வருவது என்னவென்றால், இப்பொழுது மக்கள் தீர்ப்பாயம் அளித்துள்ள இந்திய இராணுவத்தின் பங்கு குறித்து அவர்கள் தெரிவித்துள்ள கருத்தை நான் இந்த மனுவில் தெரிவித்துள்ளேன்.
மக்கள் தீர்ப்பாயம் என்பது ஒரு தன்னார்வ முயற்சி, அதாவது சில புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் இணைந்து நடத்திய அந்த முயற்சியை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். அந்த அமைப்பின் கண்டுபிடிப்புகள் அல்லது அந்த அமைப்பின் விசாரணையில் வந்த முடிவுகள் எப்படி வந்து ஒரு உங்களது மனுவிற்கு ஒரு சரியான ஒரு ஆதாரமாக நீங்கள் கொள்கிறீர்கள்?
ஆதாரமாக கொள்ள முடியும், ஏனென்றால் இராணுவ உதவிகளோ அல்லது இராணுவத்தின் பிரதிநிதிகளை அனுப்புவதோ அல்லது ரகசியம் எது செய்தாலும் பாராளுமன்றத்திடையே ஒப்புதல் பெற வேண்டும் என்பது எங்களது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் 246 படி வெளிநாட்டிற்கு ஒரு இந்திய இராணுவத்தை சேர்ந்த யார் சென்றாலும் முறைப்படியான அனுமதி பாராளுமன்றத்தில் பெற வேண்டும். பாராளுமன்றத்தில் அந்த அனுமதி இவர்கள் பெறவே இல்லை.
இந்த போர் முடிந்து கிட்டத்தட்ட 5 ஆகிவிட்டன. இந்த 5 காலத்திலே இந்திய இராணுவம் என்ன விதமான செயல்பாடுகளில் அங்கே ஈடுபட்டது என்பதை அறிய நீங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தை நீங்கள் நாடினீர்களா, அல்லது இந்திய அரசாங்கத்தின் வேறு அமைச்சக துறைகளை நீங்கள் நாடினீர்களா, என்ன முயற்சிகள் நீங்கள் இதுவரை எடுத்தீர்கள்?
இல்லை இல்லை, எங்களுடைய மனுவில் குறிப்பிட்டுள்ளோம், இது ரிட் ஆஃப் மேடமஸில் வந்து ஒரு வழக்கு தொடுப்பதற்கு முன் நம்ம யாரிடம் குறை கேட்கிறோமோ அவர்களுக்கு மனு செய்ய வேண்டும் என்பது சட்டம். எங்களது இந்த மனுவில் தெரிவித்துள்ளோம், இந்த பதில் சொல்ல வேண்டிய நபர்களே குற்றம் செய்துள்ளதால் இதை நீதிமன்றம் தான் இதை விசாரிக்க வேண்டும் என்று முதல் என்னுடைய முதல் மனுவின் முதல் பாராவிலே தெரிவித்துள்ளேன்.
ஆனால் இப்பொழுது
நான் யாருக்கும் எந்த ரெப்ரசன்டேஷனும் தரவில்லை.
ஆனால் இந்த தகவல் அறியும் சட்டம் போன்ற சட்டங்கள் உங்களுக்கு இந்திய பிரஜைகளுக்கு ஏராளமான உரிமைகளை வழங்கியிருக்கின்றன. அரசாங்க நடவடிக்கைகளை வெளிப்படைத்தன்மையுடன் நடத்துவதற்கு மட்டுமல்லாமல் பிரஜைகள் வந்து இந்திய குடிமகன்கள் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் அந்த சட்டம் உதவியாக இருக்கிறது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீர்களா?
இல்லை, நாங்கள் முயற்சி எடுக்கல, ஏனென்றால் இந்த தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த தகவல்கள் அவர்கள் தரமாட்டார்கள், தர முடியாது. அவர்கள் கேட்டால் இது இராணுவத்தின் முக்கிய ரகசிய காப்புகள், நாங்கள் தர முடியாது என்று கூறுவார்கள்.
அவர்கள் அப்படி கூறினாலும் நீங்கள் அந்த முயற்சி எடுத்தீர்களா என்று கேட்டீங்க.
இல்லை, நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை.
இல்லை, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் நீங்கள் இதுவரும் இப்போது நடந்து கொண்டிருப்பது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் காலம். இந்த காலகட்டத்திலே நீங்கள் வெறும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று உங்கள் மீது குற்றச்சாட்டு வரலாம் அல்லவா?
இல்லை, ஏனென்றால் இந்த டிசம்பர் மாதம் 12 தேதி தான் மக்கள் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு வந்தது, அதனுடைய நகல் கிடைக்கப்பெற்ற பின்பு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளோம்.
சரி, இது தவிர இந்த இலங்கையின் இப்போ ஜனாதிபதி அவர்கள் காணாமல் போனோர் குறித்த பிரச்சனைகளை ஆராய ஒரு கமிஷன் ஒன்றை நியமித்திருக்கிறார். அதிலே கூட சிலர் இந்த போருக்கு முன்பே இந்திய அமைதிப்படை இங்கே வந்த பொழுது அது செய்ததாக சொல்லப்படுகின்ற மனித உரிமை மீறல்களை பற்றி அவர்கள் சில இடங்களிலே புகார் செய்திருப்பதாக செய்திகள் வந்தன. அந்த விஷயங்களை பற்றியும் நீங்கள் ஆராய கோருவீர்களா?
அதையும் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். ஐபிகேஃபில் அந்த அப்போது இருந்த குற்றங்களை கண்டறிவதற்கு எந்த வித இதுவும் எடுக்கப்படவில்லை. அது நிரந்தரமாக அதை வாபஸ் பெற்றுக்கொண்டார்கள், அந்த ஐபிகேஎஃப் அக்ரிமெண்ட்டை. அதன் அந்த அப்போது நடந்த குற்றத்திற்கும் எந்த தீர்வும் தரவில்லை. இப்போ 2009 நடைபெற்ற இந்த போர் குற்றங்களுக்கும் எந்த ஒரு நியாயம் கிடைக்கவில்லை என்பதால் இந்தியாவினுடைய இராணுவ பங்கு உள்ளது என்பது எங்களது ஆதாரப்பூர்வமான உண்மை. இது அனைவரும் தெரிந்த உண்மை. இப்போ எங்கள் மக்கள் தீர்ப்பாணையத்தின் மீது வரப்பட்டுள்ள தீர்ப்பின் அடிப்படையிலே இந்த வழக்கு தாக்கல் செய்திருந்தேன். அதுதான் என்னுடைய முதல் ஆதாரம்.
இந்த நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் இந்திய அரசு இந்த மாதிரியான ஒரு வெளிநாடுகளுக்கு நாங்கள் பயிற்சிக்காக இராணுவத்தை அனுப்பும் பொழுது அதை பாராளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு சாதாரணமான நடவடிக்கை என்று அவர்கள் கூறலாம். அந்த மாதிரியான வாதத்தை அரசு முன்வைத்தால் நீங்கள் அதை எப்படி பார்ப்பீர்கள்?
நாங்கள் எப்படி பார்ப்போம் என்றால், இந்த யுஎனுடைய பேனல் எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட்டில் 40,000 மக்கள் இறந்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அது சம்பந்தமாக இன்று வரை இந்தியா ஒரு மறுப்பு அறிவிக்கை கூட தரவில்லை.
அது அதுக்கும் இந்தியாவுக்கும் அதில் என்ன சம்பந்தம்? இந்தியா வந்து அதை எதற்காக மறுக்க வேண்டும்? அது அந்த குற்றச்சாட்டு இலங்கை போரிலே இலங்கை அரசாங்கத்தின் மீதும் அதில் அந்த போரில் ஈடுபட்ட மற்றொரு தரப்பான விடுதலை புலிகள் மீதும் அல்லவா அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது?
இல்லை, அதை அந்த அதனுடைய பேனல் எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட்டில் பாரா நம்பர் 56 அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியன் நேவி டைரக்ட்லி இன்வால்வ்டு வித் ஸ்ரீலங்கன் ஆர்மட் ஃபோர்ஸஸ் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள்.
சரி, இந்த வழக்கு வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக எப்பொழுது விசாரணைக்கு வருகிறது? அது குறித்து என்ன?
இந்த வழக்கு குறித்து நான் தாக்கல் செய்த மனு நாளை மறுதினம் ஆரம் லோதா, ஜஸ்டிஸ் ஆரம் லோதா, குரியன் ஜூசப் என்ற நீதிபதிகள் முன்பு அந்த வழக்கு வரவுள்ளது, அனுமதிக்காக வரவுள்ளது. இன்று அந்த வழக்கில் மேற்படி நான் மேலும் சில தகவல்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சில ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் மூவ் செய்து அதை என்று அலோவ் செய்து எனக்கு அனுமதி அளித்துள்ளார்கள். மேலும் என்னுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து என்று எனக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.
என்ன ஆவணங்களை இன்று சமர்ப்பித்திருக்கிறீர்கள்?
இன்று ஒரு 13 ஆவணங்களை சமர்ப்பித்தேன். அதில் வந்து கோயம்புத்தூரில் இந்திய ராணுவ வாகனங்களை அடித்து நொறுக்கியது, தமிழர்கள் அடித்து நொறுக்கியது சம்பந்தமாக வந்துள்ள பத்திரிகை செய்தி மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் மத்திய அரசிற்கு எழுதிய கடிதம் போன்றான இது சம்பந்தப்பட்ட இந்திய ராணுவம் இலங்கையில் இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் சம்பந்தப்பட்ட 13 ஆவணங்களை இன்று நான் தாக்கல் செய்துள்ளேன்.